ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் உள்ள தங்கக்கோவிலில் இன்று சுவாமி தரிசனம் செய்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எத்தியோப்பியா நாட்டின் உயரிய விருதான த கிரேட் ஹானர் நிஷான் ஆப் எத்தியோப்பியா வழங்கி கௌரவிக்கப்பட்டதற்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரயில்வே பயணிகர் பாதுகாப்பை வலுப்படுத்த கவச் விரிவாக்கம் செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நாட்டில் நிலக்கரி உற்பத்தி கடந்த நிதியாண்டில் முதன்முறையாக 1 பில்லியன் டன் என்ற அளவை எட்டி சாதனை படைத்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று லக்னோவில் 7 மணிக்கு தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அரசுமுறை பயணமாக இன்று வேலூர் வந்தடைந்துள்ளார். அரியூர் நாராயண பீடத்தில் உள்ள ஸ்ரீபுரம் தங்கக்கோவிலுக்கு சென்ற குடியரசுத் தலைவர் அங்கு சுவாமி தரிசனம் செய்தார். தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி ஆகியோர் குடியரசுத் தலைவரை வரவேற்றனர். கோவிலில் குடியரசுத் தலைவருக்கு முறைப்படியான மரியாதை வழங்கப்பட்டது. கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தியான மண்டபத்தையும் குடியரசுத் தலைவர் இன்று திறந்து வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எத்தியோப்பியா நாட்டின் உயரிய விருதான த கிரேட் ஹானர் நிஷான் ஆப் எத்தியோப்பியா வழங்கி கௌரவிக்கப்பட்டதற்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். எத்தியோப்பியாவின் உயரிய விருது பெற்ற பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, அவரின் உலகளாவிய பொருளாதார அரசியல் செயல்பாட்டிற்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளதை இந்த விருது உறுதி செய்திருப்பதாக கூறினார். ஒவ்வொரு இந்தியரின் கௌரவத்தையும் உள்ளடக்கியதாக இது உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு JP நட்டா விடுத்துள்ள செய்தியில் இந்த விருது 140 கோடி இந்திய மக்களுக்கும் பெருமை சேர்த்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் மீது உலக நாடுகள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் 28வது சர்வதேச கௌரவம் கிடைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த விருது அவரது சிறந்த அரசியல் அணுகுமுறைக்கு கிடைத்துள்ள அங்கீகாரம் என்று தெரிவித்துள்ளார். இந்தியா எத்தியோப்பியா நட்புறவில் இந்த கௌரவம் ஒரு மைல்கல்லாக திகழ்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். ரயில்வே பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் 2000 கிலோமீட்டர் தூர இருப்பு பாதைகளுக்கு கவச் பாதுகாப்பு கட்டமைப்பு அமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அமைச்சர் ரயில்களை கட்டுப்படுத்தும் தானியங்கி அமைப்பு கவச்சில் இருப்பதாகவும் கூறினார். பயணியர் ரயில்களில் கூடுதல் பாதை பாதுகாப்பை இந்த கட்டமைப்பு உறுதி செய்வதாகவும் அவர் தெரிவித்தார். 4154 ரயில் இன்ஜின்களில் கவச் அமைப்பு பொருத்தப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ரயில்வேயில் உள்ள 40,000-க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு கவச் கட்டமைப்பை பயன்படுத்துவதற்கான பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நாட்டில் நிலக்கரி உற்பத்தி கடந்த நிதியாண்டில் முதல் முறையாக 1 பில்லியன் டன் என்ற அளவை எட்டி சாதனை படைத்துள்ளதாக நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தில் தெரிவித்த அமைச்சர் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நிலக்கரி உற்பத்தி துறையில் முக்கிய சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். அனைத்து துறைகளுக்கும் தடையற்ற நிலக்கரி விநியோகம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். உலகின் 2வது பெரிய நிலக்கரி உற்பத்தி நாடாகவும் அதிக அளவில் நிலக்கரி உபயோகிக்கும் நாடாகவும் இந்தியா இருந்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். தற்போது இருப்பில் உள்ள நிலக்கரி வரும் 7 ஆண்டுகளுக்கு நாட்டின் தேவையை பூர்த்தி செய்யும் அளவிற்கு இருப்பதாகவும் திரு கிஷன் ரெட்டி குறிப்பிட்டார். இந்திய கடற்படையின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் 2வது MH-60R சீஹாக் ரக ஹெலிகாப்டர் படைப்பிரிவு இன்று இணைக்கப்பட உள்ளது. கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் திரு தினேஷ் திரிபாதி கோவாவில் உள்ள INS ஹன்சா கடற்படை தளத்தில் இன்று பிற்பகல் புதிய ஹெலிகாப்டர் படைப்பிரிவை தொடங்கி வைக்கிறார். இந்த நவீன ரக MH-60R சீஹாக் ஹெலிகாப்டரில் நவீன சென்சார்கள், நீர்மூழ்கி தாக்குதலை தடுப்பதற்கான கண்காணிப்பு கருவிகள், திறன்மிக்க ஆயுதங்கள் இடம்பெற்றுள்ளன. நாட்டின் கடற்படையின் விமானப் பிரிவுக்கு வலு சேர்க்கும் வகையில் இது அமைந்துள்ளதாக எமது கோவா செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%லிருந்து 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று எத்தியோப்பியா நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிறார். அடிஸ் அபாபாவில் தமது பயணத்தை முடித்துக் கொண்டு ஓமன் தலைநகர் மஸ்கட் செல்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையே 70 ஆண்டுகளுக்கும் மேல் தூதரக உறவுகள் நீடித்து வரும் நிலையில் இந்த பயணம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. பிரதமரின் பயணம் குறித்து மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதர் திரு ஜி வி ஸ்ரீனிவாஸ் எமது செய்தியாளரிடம் பேசுகையில், இரு நாடுகளும் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் விரும்பும் நாடுகள் என்றும் அனைத்து மதங்களுக்கும் அங்கீகாரம் அளிப்பதாகவும் கூறினார். தீவிரவாதத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பதில் இரு நாடுகளும் ஒருமித்த கொள்கையுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மஸ்கட் வருகை மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். ஓமன் அரசரை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தும் பிரதமர் ஓமனில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேச உள்ளதாகவும் திரு ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். பூட்டானில் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில், பூட்டானின் வளர்ச்சிக்கு தேவையான உதவிகளை இந்தியா செய்யும் என்றும், தனித்துவமிக்க சிறப்பான நட்புறவை இரு நாடுகளும் தொடர்ந்து பராமரிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை தடுப்பதற்கு மாநிலங்களில் உள்ள போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் புலனாய்வு தகவல்களை மத்திய போதைப்பொருள் தடுப்பு அமைப்புடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதன் தலைமை இயக்குநர் திரு அனுராக் கார் கேட்டுக் கொண்டுள்ளார். மாநிலங்களில் உள்ள ஊடகங்கள் போதைப்பொருள் தொடர்பாக வெளியிடும் தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். போதைப்பொருளால் ஏற்படும் பாதிப்பு மற்றும் அது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே விரிவான அளவில் மேற்கொள்ள உதவிடுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான புலனாய்வை திறம்பட மேற்கொள்ள வேண்டும் என்றும், குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி விரைந்து தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் திரு அனுராக் கார் கூறினார். நாட்டில் அதிகரித்து வரும் நகர்ப்புற மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு வீட்டு வசதி உள்ளிட்ட கட்டமைப்பு திட்டங்களை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் முடிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் ஹட்கோ நிறுவனத்தின் ஆலோசனைக் குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், வீட்டு வசதி திட்டங்களுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை திரட்டுவதிலும் நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்களுக்கான நீண்டகால நிதியுதவியை உறுதி செய்வதிலும் ஹட்கோவின் பங்களிப்பை சுட்டிக்காட்டினார். நகரங்கள் விரிவடைந்து வருவதால் நகர்ப்புறங்களின் தேவையும் அதிகரித்து வருவதாக கூறிய திரு மனோகர்லால், எதிர்காலத்திற்கேற்ற கட்டமைப்பு திட்டங்களுக்கான நிதியுதவி முறைகளை வகுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உலக சுகாதார அமைப்பின் பாரம்பரிய மருத்துவம் குறித்த உலகளாவிய மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வரும் வெள்ளிக்கிழமை வரை 3 நாள் நடைபெறும் இம்மாநாட்டிற்கு உலக சுகாதார அமைப்பும் மத்திய ஆயுஷ் அமைச்சகமும் கூட்டாக ஏற்பாடு செய்துள்ளன. வந்தே பாரத் ரயில்கள் மூலம் இதுவரை 7.5 கோடிக்கும் அதிகமானோர் பயணம் செய்துள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 2019 வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்பட்டதிலிருந்து 164 ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 5 வயதிற்குட்பட்ட 19 லட்சம் குழந்தைகளுக்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை போலியோ சொட்டு மருந்து அளிக்கப்பட உள்ளது. தேசிய போலியோ சொட்டு மருந்து வழங்கும் இயக்கத்தின் கீழ் இம்மாதம் 23-24 தேதிகளில் வீடு வீடாக சென்று சுகாதார பணியாளர்கள் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து அளிக்க உள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் 10,993 சிறப்பு முகாம்கள் மூலமாகவும் சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று லக்னோவில் 7:00 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்த போட்டியில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்புடன் இந்தியா களமிறங்கும் என்று கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் உள்ள தங்கக்கோவிலில் இன்று சுவாமி தரிசனம் செய்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எத்தியோப்பியா நாட்டின் உயரிய விருதான த கிரேட் ஹானர் நிஷான் ஆப் எத்தியோப்பியா வழங்கி கௌரவிக்கப்பட்டதற்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரயில்வே பயணியர் பாதுகாப்பை வலுப்படுத்த கவச் விரிவாக்கம் செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நாட்டில் நிலக்கரி உற்பத்தி கடந்த நிதியாண்டில் முதன்முறையாக 1 பில்லியன் டன் என்ற அளவை எட்டி சாதனை படைத்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று லக்னோவில் இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.